చిత్రం చిత్రం నిజమృదుతయా తర్జయన్ పల్లవాలిం పుంసాం కామాన్ భువి చ నియతం పూరయన్ పుణ్యభాజాం జాతశైలాన్నతు జలనిధే స్వైరసంచారశీలః కాంచీభూషా కలయతు శివం కోపి చింతామణిర్మే. ఇది స్తుతి శతకత్తుడే 68వ శ్లోకం. ரொம்ப அழகான ஒரு கவிதை. இதில் காமாட்சிய ஒரு ஆச்சரியமான சிந்தாமணின்னு வர்ணிக்கிறார். சிந்தாமணிங்கிறது ஒரு ரத்னம், தேவலோகத்தில் இருக்கிற ரத்னம், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய. அவர் சொல்கிறார், இந்த ரத்னம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வினோதமான ஒரு ரத்னமாக இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா கல்லுங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது ரத்னம் டைமண்டு தான் உலகத்துலேயே ஹார்டஸ்ட் மெட்டீரியல்னு சொல்கிறார் சயின்ஸில். ஆனால் நிஜ மிருதுத்தையா இந்த காமாட்சிங்கிற ரத்னம் தன்னுடைய மிருதுத்தன்மையினால் தர்ஜயன் பல்லவாலிம் தளிர் சமூகத்தை கூட பயமுறுத்துறது. அப்படி தளிரை விட ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய காமாட்சி என்ற ரத்னம். பொதுவாக ரத்னங்கள் கடலில் கிடைக்கும், இந்த ரத்னம் ஜாத்த ஷைலாத்து நத்து ஜலநிதே அப்படின்னு சொல்ல, இது மலையிலேருந்து பிறந்த ரத்னம், ஹிமவான்கிற மலைக்கு பிறந்த பெண் காமாட்சி. ஸ்வைர சஞ்சார சீலகா, இஷ்டம்படி எங்கே வேணால் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காமாட்சி. காஞ்சி பூஷா, காஞ்சி தேசத்தை அலங்கரித்து கொண்டு அங்கே விளங்குகிறாள். இந்த காஞ்சி பூஷாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், காஞ்சின்னா இடுப்பில் அணியக்கூடிய உட்யானம். அந்த உட்யானத்தில் ஒரு ரத்னத்தை பதிப்பா நடுவில், அந்த மாதிரி உட்யானத்துக்கு அழகு சேர்க்கும் ரத்னம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட கோபி சிந்தாமணிர்மை. இன்னதென்று வர்ணிக்க முடியாத ஒரு சிந்தாமணி. பும்சாம் காமான் புவிச்ச நியத்தம் பூரையன்னு புண்ணியபாஜாம், புண்ணியசாலிகளுக்கு, புண்ணியசாலிகளான பும்சாம் ஜனங்களுக்கு புவிச்ச காமான் நியத்தம் பூரையன்னு அவளுடைய அபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணுறது. புண்ணியசாலிகளாக இருந்து காமாட்சிகிட்ட போய் ஒரு நியாயமாக தர்மமான ஒரு பிரார்த்தனை பண்ணால் கட்டாயம் காமாட்சி நிறைவேற்றி கொடுப்பா அப்படிங்கிறது இந்த வரியில் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த காமாட்சிங்கிற ரத்னம் எனக்கு என்ன பண்ணணும்னா, மே சிவம் கலையத்தும், எனக்கு மங்களங்களை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கேட்டதெல்லாம் கொடுக்கும், எனக்கு அந்த காமாட்சி மங்களங்களை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மா பார்த்து எல்லாம் பண்ணுறான், அதனால் எனக்கு இதே மாதிரி மங்களங்களை செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சுவாமிகளை பற்றி சொல்லும்போது துன்பக்கடலில் இருந்தால் கூட அவர் பக்தினால் அந்த துன்பக்கடலை காமாட்சி கட்டாட்சம் பெற்று வத்தடித்து மகா ஞானியாக விளங்கினார்னு நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஞானிகள் கிட்ட ஒரு அம்சம் என்னென்னா, அவள் தன்னுடைய இந்த உடம்பை நான் நினைக்கிறதில்ல, ஆனால் அவள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுற அந்த பக்த சமூகத்தை எல்லா தேகத்துலேயும் தான் இருக்கிறத மாதிரி அந்த சர்வதேகாத்ம பாவத்தோடு இருக்கா. அதனால் வந்து நமஸ்காரம் பண்ணுறவா ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் உடனே அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு, அவள் எவ்வளோ கஷ்டப்படுவாளோ அந்த மாதிரி தானும் அனுகம்பேன்னு ஒரு வார்த்தை, அவள் அளவுக்கு தானும் துடிச்சு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறா. இந்த கஷ்டம் போகிறது மட்டும் இல்லை, சௌக்கியம் வரணும், நன்னா இருக்கணும் குழந்தைகள் அப்படின்னு அம்மா எப்படி குழந்தைகள் நினைப்பாளோ அந்த மாதிரி மகான்கள் நினைக்கிறா. ராமனை பற்றி சொல்லும்போது வால்மீகி சொல்வார், வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு. துக்கத்தில் தனக்கு துக்கம் வந்த மாதிரி கலந்துக்கிறான், அதே மாதிரி சந்தோஷம்னா ஒரு உற்சவம்னா, அந்த ஆத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஆத்தில் ஒரு கல்யாணம் வருதுன்னா, அந்த ஆத்தில் அப்பா எப்படி சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல சுவாமி சொல்வார், இது ரொம்ப பெரிய குணம், துக்கத்துலையாவது கலந்துக்கலாம், கஞ்சலாம் விடலாம், ஆனால் சுகத்தில் கொஞ்சம் கூட அசுகம் இல்லாமல் அவளுக்கு வந்த சுகத்தை தன் குடும்பத்தில் வந்த சுகம் மாதிரி நினச்சி சந்தோஷப்படுறதுங்கிறது பெரிய மனசு. ராமனுக்கு அது இருந்தது அப்படின்னு சொல்லுவார், சுவாமிகளுக்கு அது இருந்தது. சுவாமிகள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த சிரமங்களை நினைக்காம வந்து நமஸ்காரம் பண்ற வாளுக்கு அப்படி க்ஷேமத்தை கொடுப்பார். சுவாமிகளும் மகாபிரிவாளுங்கிற புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அதில் மகாபிரிவா தன்ட்ட வந்து பொண்ணு கல்யாணம் ஒருத்தர் வேண்டிக்கிறார். அப்போ பிரிவா திருவல்லிக்கிணில ஆங்கிற கல்யாணரம் பாகவதற்கார் அவரை கொண்டு ஸ்ரீமத் பாகவதிலேருந்து ருக்மிணி கல்யாண கட்டம் படிக்க சொல்லி கேளு, நீயும் உன் பொண்ணுமாய் இப்போ கேளுங்கோன்னு சொல்கிறார். அவர் திருவல்லிக்கிணில எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவர் பஜன சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால ஒரு ராதா கல்யாணம் பண்ணிவிட்டு பிரிவாட்ட போய் சொல்லார், அவர் எங்கன்னு தெரியல எனக்கு, ஒரு ராதா கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ பிரிவா சொல்ல, அது இருக்கட்டும், நீ ஆங்கர பாகவதர் கொண்டு பாகவதம் படிக்கவை அப்படின்னு சொல்கிறான். உடனே அது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுட்டு அவர் விசாரிச்சுட்டு சுவாமிகள்ட்ட வந்து இந்த மாதிரி பிரிவா சொன்னான்னு உடனே உடனே சுவாமிகள் அந்த அத்தியாயங்களை பாகவதத்தில் எடுத்து படிக்கிறார். அப்புறம் வெகு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுது. இந்த மாதிரி பாகவதத்தில் இருக்கிற ருக்மி கல்யாணத்தை படித்தா கல்யாணம் வரும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு சுவாமிகள் மனசில் வச்சுருக்கார். எனக்கு கல்யாணம் வரும்போது அந்த நேரத்தில் நான் ஃபாரின்லேருந்து திரும்பி வந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா பொண்ணு தேடின் இருக்கா, சுவாமிகளை ஆற்று கூப்பிட்டோம். சுவாமிகள் அப்போ சன்னியாசம் வாங்கிட்டார், சுவாமிகள் ஆற்றுக்கு வந்தார். அவரை வாசல்லேருந்து பூர்ண கும்பம் கொடுத்து ஆற்றுக்குள்ளே அவரை வச்சு இப்போ நான் உட்கார்ந்துட்டு ஒரு ஆற்றுல பேசிகிட்டு இருக்கேன். இங்கே தான் இந்த ஹாலில் சுவாமிகளை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி சந்தன குங்குமம்லாம் இட்டு காலலும்பி சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் போட்டு பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தி பண்ணி அவரை பிரதட்சிணம் பண்ணி அவரோட ஒரு 10 பேர் வந்திருந்தா, நம்ம ஆற்றுல ஒரு 10 பேர் எல்லாருக்கும் ஆகாரம். அன்றைக்கி அவர் ருக்மிணி கல்யாணம் படித்தார். அவ்வளோ சந்தோஷம் அன்றைக்கி சுவாமிகள் வந்தபோது. நான் இப்போ உட்காந்துருக்கிற ரூமில் உட்காந்து ருக்மிணி கல்யாணம் படித்தார், இங்கே தான் ஆகாரம் பண்ணார். அவர் வந்துட்டு போன ரொம்ப 2-3 மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்தில் சுவாமியில் திரும்பியும் கூப்பிட்டேன், திரும்பியும் இதே ஆற்றுக்கு வந்தார். இங்கே வந்து ருக்மிணி கல்யாணம் படித்தார், என் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படி இன்றைக்கி கேள்விப்பட்டேன், எங்கிட்ட ஒரு முக்கு பஞ்சஸ்தி படிக்கிற ஒரு குழந்தை பழூர் சேர்ந்தவாளாம் அப்பா, அவர் தன்னுடைய பொண்ணு கல்யாணம்னு சுவாமிகிட்ட கேட்டபோது சுவாமிகள் பாகவதம் படித்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி பக்தானாம் காமவர்ஷ துதரு கிசலயம் அப்படின்னு நாராயணத்தை சொல்கிற மாதிரி, அப்படி பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை கொடுக்குற ஒரு கர்ப்ப தருவாவும் ஒரு சிந்தாமணியாகவும் இருந்தார். இந்த காமாட்சிங்கிற ரத்னம், ஒரு ரத்னங்கிறது கல்லாக இருந்தாலும் தளிர காட்டிலும் மிருதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சுவாமிகளுடைய விஷயத்தையும் அவர் தன்னுடைய கொள்கைகளில் அவ்வளோ உறுதியாக இருப்பார். அவரை தர்மத்துக்கு மாறான ஒரு விஷயத்தில் அவரை ஈடுபடுத்தவும் முடியாது, அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கவும் முடியாது. தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து இது கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி பேசினா ரொம்ப கடுமையாக அவளை வந்து எழுந்து போங்கன்னு சொல்ல மாட்டார். என்னால் இதை அப்ரூவ் பண்ண முடியாது, நான் மகாபெரிவாளோட வழியில் வந்தவன், அவள் இதை ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட காரியங்களை பிரஸ்தாபிக்க வரும்போது அவள் கொடுக்குற பணமோ அவள் கொடுக்குற நைவேத்திய பொருட்களோ அதெல்லாம் பிச்சைக்காரர்களுக்கு போட்டு கோயிலில் போட்டுன்னு சொல்லுவார். அவ்வளோ உறுதியாக இருப்பார். அதே நேரத்தில் நான் வேறு வழி இல்லாமல் இந்த நிலைமையில் இருக்கேன், நான் ஃபாரின் போயிட்டு வந்த பின்ன ஏதாவது பிராயசித்தம் பண்ணிட்டுமான்னு கேட்டேன், அதெல்லாம் இல்லை சஸ்தானம் பண்ணிட்டே போ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்டாக இருப்பார், கைண்ட்னா அவ்வளோ கைண்டாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட போய் பண்ணுற காரியத்தை, தப்பு பண்ணுற காரியத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அவரை தப்பான காரியத்தில் ஈடுபட வைக்கவே முடியாது, அவர்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ண முடியாது, அவ்வளோ உறுதியாக இருப்பார். அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸ்வைர சஞ்சாரசீலகான்னு ஒன்று சொல்கிறார், தன் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணுற ரத்னம் இது அப்படின்னு. அந்த மாதிரி இப்படி மகாபெரிவா காமாட்சி தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் வரங்களை அனுகிரகம் பண்ணால, அது மாதிரி சுவாமிகளும் டெஹ்ராடூன் வரைக்கும் பல இடங்களுக்கு போய் பிரவச்சனங்கள் பண்ணியிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனால் ஸ்வைர சஞ்சாரசீலகா தன் இஷ்டப்படி இருந்தார், ஒரு மகாராஜாவை போல இருந்தார். அதனால தான் சிவன் சார் யதீஸ்வரான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். யதிகளுக்கு சக்கரவர்த்தி மாதிரி அவ்வளவு சுவாமிகள் பெரியவாள்லாம் இண்டிபெண்ட்டாக இருந்தார், எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல். அதுதான் ஒரு ஆச்சரியம். தர்மத்துக்கும் பக்திக்கும் தான் கட்டுப்படுவாள் தவிர வேறு எதுக்குமே கட்டுப்பட மாட்டான். அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நியாயமானதை வேண்டிக்கணும். அவள் எப்படி அனுகிரகம் பண்ணுறாளோ அதோட பெருமையை உணரணும். அந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி மே சிவம் கலையத்து காமாட்சிங்கிற சிந்தாமணி எனக்கு மங்களங்களை அருளட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிண்டா அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். சுவாமிகள் இந்த பாகவதம் படித்து எனக்கே தெரியாது பெரியவா சொல்லியிருக்காங்கிற அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது. இன்றைக்கி படித்தபோது தான் நினச்சி எங்களுக்காக எனக்கு என் தம்பிக்காக ஆற்றுக்கு வந்து படிச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனோடனே நான் திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டுக்கு குடி போனேன். இந்த வீட்டில் என் தம்பி கல்யாணம் ஆகி இங்கே வசிச்சுட்டு இருந்தான். அந்த திருவல்லிக்கேணி வீடு மாடியாம். ஒரு நாள் சுவாமிகள் சொன்னார், கணபதிக்கு என் மேலே உண்மையான பிரியங்கிறதுக்கு இந்த புது ஆற்றுக்கு வரணும்னு என்னை இன்சிஸ்ட் பண்ணல பார், நான் மாடி ஏறுறதுக்கு சிரமப்படுவேன் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துவார். இந்த ருக்மிணி கல்யாணம் படிக்கிறதுங்கிறது கூட தானாக அவர் கல்யாணம் இல்லையா அவங்களுக்கு ருக்மிணி கல்யாணம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். தனக்கு எந்த ஒரு அனுகிரக சக்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த புராணங்கள் ரிஷிகளுடைய வாக்கு அதுக்கு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஏதாவது எனக்கு பவர் இருந்தா என்னோடய கஷ்டங்களையும் நான் சரி பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு வேறு விளையாட்ட சொல்லிடுவார். பெரியவா சொன்னாங்கிறதுனால அந்த ருக்மிணி கல்யாணம் படித்தார். அதே மாதிரி பெரியவா ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு தன்ட்ட வந்து ஏதாவது முறையிட்ட வாழ்லாலையும் அங்கே பாகவதர் சப்தாகம் பண்ணிட்டுருக்கார். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு எதாவது பிரசாதம் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி தன்ட்ட வர ஆரஞ்சு பழம் கல்கண்டு எல்லாத்தையும் பெரியவாட்டை கொடுத்து சுவாமிகளுக்கு அனுப்புகிறார். சுவாமிகள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணி பெரியவா அவங்கள்ட்ட பிரசாதம் வாங்கிக்க சொன்னான் அப்படின்னு உடனே சரின்னு அந்த ஆரஞ்சு எடுத்து கொடுக்குறார், கல்கண்டு எடுத்து கொடுக்குறார். அப்போது சுவாமிகளுக்கு இந்த பாகவதம் படித்து அப்போது நைவேத்தியம் பண்ணது பிரசாதம் அப்படின்னு அதை கொடுக்க சொல்கிறா பெரியவா அப்படின்னு அதுலேருந்து தான் அழகாக ஒரு பேப்பரில் கல்கண்டு தன் கையால் எடுத்து வச்சு வர்தய துசா சிவம் தே காமாட்சியாக பதனளின பாட்டல்ய லஹரி அப்படின்னு சொல்லி அந்த கல்கண்டை மடித்து கையில் போடுவார். அந்த மாதிரி தனக்காக ஒரு அனுகிரக சக்தி இருக்குதுன்னு நினைக்கவே மாட்டார். இத்தனைக்கும் எனக்கு உடம்பு அவ்வளோ சரியாக இல்லாதனால நான் சுவாமிகளுக்கு ஒரு கைங்கரம் பண்ணதில்லை. அங்கே வர குழந்தைகள்லாம் அவருக்கு வேஷ்டி துவச்சி போடுவாள், அவளுக்கு வேணுங்கிறது பார்த்து பண்ணுவாள். ஃபிசிக்கலாகவும் நான் அவருக்கு ஒன்றும் பண்ணதில்லை. பணமும் நான் சம்பாதிச்சு அவருக்கு கொடுக்க வந்தபோது கணபதி நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு நீ ராமாயணம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி ஒன்றுமே அவருக்கு பண்ணாத இன்றைக்கி அவருடைய புகழ் நான் பேசுகிறேங்கிறத தவிர வாயெடுத்து வேறு ஒன்றுமே அவருக்கு பண்ணல. எனக்கே இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் அவர்கிட்ட பக்தியாக இருந்தால் அப்படி அபீஷ்டங்களெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.